ஓம் சாந்தி. மார்ச் 25, 2026 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்களே மகாவீரர்கள், தைரியசாலிகள். மாயையின் புயலை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். வேறு எவரிலும் அல்லாது ஒரே ஒரு தந்தையில் மாத்திரமே அக்கறை கொண்டிருங்கள். கேள்வி: உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் சதா கொண்டிருக்க வேண்டிய துணிவு யாது? பதில்: ஸ்ரீமத்தை பின்பற்றி தூய்மை அடைவதற்கு துணிவு வேண்டும். எவ்வளவு குழப்பங்கள் நிறைந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும், தூய்மை அடைவதற்காக உங்களுக்கு தந்தையால் கொடுக்கப்பட்டிருக்கும் மேன்மையான வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைய முடியும். நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. எது நடந்தாலும் அவை எதுவுமே புதியது அல்ல. பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவருமில்லை. ஓம் சாந்தி. இப்பாடல் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. உங்களது எல்லையற்ற ஆஸ்தியை நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுவீர்கள் என்று நினைவு கூறப்பட்டுள்ளதால் ஞான மார்க்கத்தில் பாடல்களுக்கான அவசியம் இல்லை. இதில் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள் எதுவும் உள்ளடக்கப்படவில்லை. இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவதற்காக குழந்தைகள் கவிதைகள் போன்றவற்றை எழுதுகிறார்கள். நீங்கள் விளங்கப்படுத்தாத வரை எவராலுமே புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். அதனாலேயே உங்கள் சந்தோஷத்தின் பாதரசம் உங்களுக்குள் அதிகரித்தல் வேண்டும். 84 பிறவி சக்கரத்தின் இந்த ஞானத்தை தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். சுய தர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்களாக நீங்கள் இப்பொழுது ஆகியிருக்கின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்களிடம் இருத்தல் வேண்டும். உங்களது ஆஸ்தியான விஷ்ணு தேசத்தை நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். புத்தியில் நம்பிக்கை உடையவர்களே வெற்றியாளர்கள் ஆகின்றார்கள். நம்பிக்கை உடையவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஆகையால் குழந்தைகளான நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும். தந்தையை பின்பற்றுங்கள். அஷரீரியான ஷிவ் பாபா இவருக்குள் பிரவேசித்த நேரத்தில் இருந்து பெருமளவு பிரச்சனைகள் இருந்துள்ளன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மைக்காக பல சண்டைகள் நடந்திருக்கின்றன. குழந்தைகள் வளர்ந்ததுமே அவர்கள் விரைவில் திருமணத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு திருமணம் நடக்காது விட்டால் எதிர்காலமே இல்லை என மக்கள் நினைக்கிறார்கள். மக்கள் கீதையை கற்றாலும் கூட அதிலிருந்து அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பாபாவே அதனை அதிகம் கற்றார். ஒரு நாள் கூட தவறாமல் அவர் கீதையை கற்பது வழக்கம். கீதையின் கடவுள் சிவன் என்றும், தான் உலக அதிபதி ஆகப்போவதாகவும் அவர் அறிந்ததும் அவர் மிகுந்த போதையுடையவர் ஆகினார். இவை கடவுள் சிவனின் வாசகங்களாகும். பின்னர் தூய்மைக்காக பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதற்கு உங்களுக்கு அதிக அளவு துணிவு வேண்டும். நீங்களே மகாவீரர்கள். ஒரே ஒருவரை பற்றி அல்லாது வேறு எவரை பற்றிய அக்கறையும் உங்களுக்கு இல்லை. மனிதனே படைப்பவராவார். படைப்பவர் தூய்மையானவர் ஆகும் பொழுது அவர் படைக்கின்ற படைப்பும் தூய்மையானதாகவே இருக்கும். இந்த விஷயத்தினால் பல சண்டைகள் நடைபெறுகின்றன. வசதியான வீடுகளிலும் குடும்பங்களிலிருந்து பலர் வந்தார்கள். அவர்கள் வேறு எவரை பற்றியும் அக்கறைப்படவில்லை. அது ஒருவரின் பாக்கியத்தில் இல்லாதிருந்தால் அவரால் எவ்வாறு இதை புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் தூய்மையை கடைபிடியுங்கள். இல்லையெனில் நீங்களே உங்கள் சொந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள். அத்தகைய துணிவு தேவையாகும். பாபா பல குழப்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. எனினும் என்றாவது அவற்றினால் பாபா குழப்பம் அடைந்ததை கண்டிருக்கின்றீர்களா? இவற்றின் செய்திகள் அமெரிக்க பத்திரிகைகளில் கூட வெளிவந்தன. இவை எதுவுமே புதிதல்ல. முன்னைய கல்பத்தில் நடந்தவை போலவே தொடர்ந்தும் நடக்கும். இதில் பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. தந்தையிடமிருந்து எனது ஆஸ்தியை நான் பெற வேண்டும். எனது படைப்பை நான் பாதுகாக்க வேண்டும். இந்நேரத்தில் முழு படைப்புமே தூய்மையற்றதாகவே உள்ளது என்பதை தந்தை அறிவார். நான் மாத்திரமே அனைவரையும் தூய்மையாக்குதல் வேண்டும். அனைவரும் தந்தையிடம் கூறுகின்றார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, முக்தி அளிப்பவரே, வாருங்கள். ஆகையால் அவருக்கு உங்கள் மீது கருணை உள்ளது. அவர் கருணை உடையவர் அல்லவா? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, எதை பற்றியும் பயப்படாதீர்கள். பயப்படுவதன் மூலம் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைய முடியாது. தாய்மார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். திரௌபதி துகிலுரியப்பட்டார் என்றும் நினைவு கூறப்பட்டுள்ளது. 21 பிறவிகளுக்கு துகில் உரியப்படுவதிலிருந்து தந்தை உங்களை பாதுகாக்கின்றார். உலகம் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது. இவ்வுலகமே தூய்மையற்ற தமோபிரதான் ஆகி பழையதாக வேண்டும். அனைத்துமே நிச்சயமாக புதியதிலிருந்து பழையதாக வேண்டும். உங்களது பழைய வீட்டை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும். அந்த புதிய உலகம் சத்திய யுகம் ஆகும். இந்த பழைய உலகம் கலியுகமாகும். அனைத்து நேரத்திலும் அது புதிதாக இருக்க முடியாது. இது உலக சக்கரம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், இந்த கீதையின் ஞானத்தை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இங்கு ராவண ராஜ்யத்தில் துன்பமே இருக்கிறது. ராம ராஜ்யம் எது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் ராம ராஜ்யமான ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கவே வந்திருக்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் ராஜ்யத்தை பலமுறை பெற்றும் பலமுறை இழந்தும் இருக்கின்றீர்கள். 21 பிரிவிகளுக்கு, அதாவது 21 சந்ததிக்கு நீங்கள் சத்தியுகத்தில் இருப்பது உங்கள் அனைவரின் புத்திகளிலும் பதிந்துள்ளது. ஓய்வு காலத்திலேயே நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள் என்பதை இதன் அர்த்தமாகும். அங்கு அக்கால மரணம் என்பதே இல்லை. இப்பொழுது நீங்கள் முக்காலத்தையும் அறிந்தவர்கள் போன்றுள்ளது. ஷிவ் பாபா யார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சிவனுக்கு பல ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் தமது வீடுகளில் கூட விக்கிரகங்களை வைக்கலாம். எவ்வாறாயினும் பக்தி மார்க்கம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கிருஷ்ணரது அல்லது சிவனது உருவத்தையும் கூட அவர்கள் வீட்டில் வைக்கலாம். அனைத்தும் ஒன்றுதான். அவர்களை வழிபடுவதற்காக ஏன் அவர்கள் தொலை தூரத்திற்கு செல்ல வேண்டும்? அங்கு செல்வதால் ஸ்ரீ கிருஷ்ணரது தேசத்திற்கான ஆஸ்தியை அவர்கள் பெறுகின்றார்களா? பிறவி பிறவியாக நீங்கள் பக்தி செய்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யத்தில் எந்த அளவிற்கு பகட்டு உள்ளதென பாருங்கள். இதுவே இறுதி நேரத்தின் பகட்டாகும். சத்திய யுகத்தில் ராமராஜ்யம் இருந்தது. அங்கு விமானங்கள் போன்றவை அனைத்தும் இருந்தன. பின்னர் அனைத்தும் அற்றுப்போய்விட்டன. இந்நேரத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது தோன்றியுள்ளன. அவை அனைத்தையும் பற்றி அவர்கள் இப்பொழுது கற்று அவற்றின் சமஸ்காரங்களை பின்னர் தம்மோடு எடுத்து செல்வார்கள். இந்த விமானங்களை அவர்கள் அங்கு சென்று தயாரிப்பார்கள். இந்த விஷயங்களே பின்னர் எதிர்காலத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றன. இந்த விஞ்ஞானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்நேரத்தில் இந்த விஞ்ஞானம் துன்பம் தருவதற்கே ஆகும். ஆனால் அங்கோ அது சந்தோஷத்தை கொடுக்கவே இருக்கும். இந்த ஸ்தாபனை இப்பொழுது நிகழ்கிறது. புதிய உலக ராஜ்யத்தை தந்தை ஸ்தாபிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தைரியமான மகாவீரர்கள் ஆக வேண்டும். கடவுள் வந்திருக்கின்றார் என்பதை உலகிலுள்ள எவருமே புரிந்து கொள்ளவில்லை. தந்தை கூறுகின்றார், உங்கள் குடும்பத்தோடு வாழும் அதே நேரத்தில் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருங்கள். இதில் அச்சப்படுவதற்கான எந்த கேள்விக்கும் இடமில்லை. அதிகபட்சமாக நீங்கள் அவமதிக்கப்படலாம். இவரும் கூட பெருமளவு அவமதிக்கப்பட்டார். ஸ்ரீ கிருஷ்ணருமே அவமதிக்கப்பட்டார் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஸ்ரீ கிருஷ்ணர் அவமதிக்கப்பட முடியாதவர். இந்த கலியுகத்திலேயே அவர் அவமதிக்கப்படுகின்றார். இப்பொழுது நீங்கள் கொண்டிருக்கும் உருவத்தை ஒரு கல்பத்தின் பின்னரும் கொண்டிருப்பீர்கள். இவை இடையில் மீண்டும் தோன்ற முடியாது. உங்களது முக சாயல்கள் பிறவிக்கு பிறவி தொடர்ந்தும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. 84 பிறவிகளிலும் எவ்வாறான முக சாயல்களை நீங்கள் கொண்டிருந்தீர்களோ அதே முக சாயல்களோடு மீண்டும் நீங்கள் பிறப்பெடுப்பீர்கள். அடுத்த பிறவியில் உங்கள் இந்த முக சாயல்கள் மாறிவிடும் என்றும் அங்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயணரது முக சாயல்களை கொண்டிருப்பீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உங்களது புத்திகளின் பூட்டுகள் இப்பொழுது திறந்துவிட்டன. இது புதியதோர் விஷயமாகும். தந்தையும் புதியவர். அவர் கூறுகின்ற விஷயங்களும் புதியவை. அனைவராலும் இந்த விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்ள முடியாது. அவரவர் பாக்கியத்தில் இருந்தால் மட்டுமே அவர்களால் எதையாவது புரிந்து கொள்ள முடியும். எத்தனை புயல்கள் வந்தாலும் அவற்றால் அசையாதவர்களே மகாவீரர்கள் ஆவார்கள். இந்நேரத்தில் அந்த ஸ்திதியை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. நீங்கள் நிச்சயமாக அந்த ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். மகாவீரர்கள் ஒரு பொழுதுமே புயலை கண்டு பயப்பட மாட்டார்கள். அந்த ஸ்திதியை நீங்கள் இறுதியில் கொண்டிருப்பீர்கள். ஆகையாலேயே நினைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியர்களை கேளுங்கள். குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஆக்கவே தந்தை வந்திருக்கின்றார். முன்னைய கல்பத்தை போலவே நரகம் அழிக்கப்பட வேண்டும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு சமயம் மாத்திரமே உள்ளது. அவர்கள் ஒருமைப்பாடு இருப்பதை விரும்புகிறார்கள். ஒரே தர்மம் இருப்பதை விரும்புகிறார்கள். ராம ராஜ்யத்திலிருந்து ராவண ராஜ்யம் வேறுபட்டது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் மீது உறுதியான நம்பிக்கை இருப்பதால் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவரின் நாடித்துடிப்பும் உணரப்பட்டு அவரவருக்கு ஏற்றாற்போல் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. பாபா தனது மகனுக்கு கூறினார், நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமென்றால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு பல உறவினர்களும் நண்பர்களும் இருக்கிறார்கள். யாரோ அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு முன் வந்தனர். ஆகையால் ஒவ்வொருவரது நாடித்துடிப்பும் உணரப்படுகிறது. அவர்கள் கேட்கிறார்கள், பாபா இதுவே நிலைமை, நான் தூய்மையாக இருக்க விரும்புகின்றேன். ஆனால் எனது உறவினர்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். நான் இப்பொழுது என்ன செய்வது? உங்களால் தூய்மையாக இருக்க முடியுமா என நீங்கள் கேட்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக இருக்க முடியாது விட்டால் சென்று திருமணம் செய்யுங்கள். ஓகே, உதாரணமாக ஒருவர் நிச்சயதார்த்தம் செய்திருந்து நீங்கள் அவளை திருப்திப்படுத்த வேண்டுமானால் பரவாயில்லை. ஒரு தம்பதியினர் திருமணம் செய்யும் பொழுது அந்த மணப்பெண்ணிடம் அவளது கணவனே அவளது குரு என கூறப்படுகிறது. அச்சா, உனது கணவனே உனது குருவும் கடவுளும் என்பதை நீ ஏற்றுக்கொள்வதால் நான் இப்பொழுது உன்னை தூய்மையாக இருக்குமாறு கூறுகின்றேன் என நீங்கள் அவளிடம் எழுதி கேட்கலாம். இதற்கு அதிகளவு துணிவு தேவையாகும். இலக்கு மிகவும் உயர்ந்தது. இதனால் கிடைக்கின்ற பேரும் மிகவும் உயர்ந்தது. இந்த பேற்றை பற்றி ஒருவர் அறியாமல் இருப்பதாலேயே காமத்தீ ஆரம்பமாகிறது. தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு பெரும் பேறு கிடைக்கிறது. ஆகவே ஒரு பிறவியில் தூய்மையாக இருப்பது பெரியதோர் விஷயமா? நானே உனது கணவனும் கடவுளும் ஆவேன். ஆதலால் எனது அறிவுறுத்தல்களுக்கு ஏற்றபடி நீ தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். பாபா உங்களுக்கு பல வழிமுறைகளை காட்டுகின்றார். இதுவே பாரதத்தின் சம்பிரதாயமாகும். கணவனே அவளது கடவுள் என்றும் அவன் கூறுவது எதுவாயினும் அதை அவள் கேட்க வேண்டும் என்றும் பெண்களிடம் கூறப்படுகிறது. நாராயணனது காலை லக்ஷ்மி பிடித்து விட்டதால் கணவனின் காலை மனைவி பிடித்துவிட வேண்டும் என அவர்கள் நம்புகிறார்கள். எங்கிருந்து இந்த பழக்கம் வந்தது? பக்தி மார்க்கத்தின் உருவங்களில் இருந்தே அவை தோன்றின. இவ்வாறான விஷயங்கள் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. நாராயணரது காலை லக்ஷ்மி பிடித்துவிடும் அளவிற்கு அவர் எப்பொழுதாவது களைப்படைவாரா? அங்கு களைப்பென்கின்ற கேள்விக்கே இடமில்லை. அது துன்பமான ஒரு விஷயமாகும். அங்கு எப்படி துன்பமும் வேதனையும் இருக்க முடியும்? எனவேதான் நாராயணனது காலை லக்ஷ்மி பிடித்து விடுவதாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை படத்திலிருந்து பாபா அகற்றினார். அவர் போதையுடையவராக இருந்தார். அவருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே விருப்பமின்மை இருந்ததாலேயே அவர் அதிக அளவு பக்தி செய்தார். பாபா பல வழிமுறைகளை உங்களுக்கு காட்டுகின்றார். நீங்கள் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். உங்களது ஆஸ்தியை நீங்கள் தாதாவிடம், அதாவது பாட்டனாரிடமிருந்து பெறுகின்றீர்கள். தூய்மையற்ற உலகிற்கு வாருங்கள் என நீங்கள் தந்தையை அழைக்கின்றீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, சீதைகள் அனைவரதும் ராமரே, தந்தையே சத்தியம் என அழைக்கப்படுகின்றார். அவரே சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். அவர் முழு உலகினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றிய உண்மையான இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஞான கடல்கள் ஆகின்றீர்கள். இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அதிக அளவு தைரியம் தேவையாகும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். ஆகையாலேயே நீங்கள் முயற்சி செய்து உங்களது முழு ஆஸ்தியையும் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடம் சரணடைய வேண்டும். அவரை உங்களது வாரிசு ஆக்கிக் கொண்டீர்களானால் 21 பிரிவுகளுக்கான ஆஸ்தியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். தந்தை குழந்தைகளிடம் சரணடைகின்றார். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, இந்த ஷரீரம் மனம் செல்வம் அனைத்தும் உங்களுக்கே உரியது. தந்தையும் குழந்தையும் நீங்களே. நீங்கள் பாட்டும் பாடுகின்றீர்கள். தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே. அனைத்து புகழும் ஒரே ஒருவருக்கே உரியது. அவரே அனைவரதும் துன்பத்தை அகற்றுபவரும் அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள்பவரும் என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்வர்க்கத்தில் 5 தத்துவங்களும் கூட சந்தோஷத்தை கொடுக்கின்றன. கலியுகத்தில் 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருப்பதனால் அவை துன்பத்தை கொடுக்கின்றன. அங்கு சந்தோஷம் மட்டுமே உள்ளது. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. 5000 வருடங்களுக்கு முன்னர் நடந்த அதே யுத்தமே இதுவாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்வர்க்கம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. கடவுளே உங்களை தத்தெடுத்துள்ளார் என்பதை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும். தந்தை இப்பொழுது உங்களை அலங்கரிக்கின்றார், அத்துடன் கற்பிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, சதா தந்தைக்கு சமமானவர்கள் ஆகுவதற்கான தைரியத்தை கொண்டிருங்கள். தந்தையிடம் உங்களை முற்றிலுமாக அர்ப்பணியுங்கள். 2, எதனை பற்றியும் பயப்படாதீர்கள். நிச்சயமாக தூய்மையாகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திசாலியாகி பிரச்சனைகள் உங்களின் ஸ்திதியை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் என அனுபவம் செய்வதன் மூலம் சதா திருப்தியாக இருப்பீர்களாக. சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தாம் ஒரு நேரான பாதையில் செல்வதை போல் வெற்றி கொள்வார்கள். அவர்களுக்கு பிரச்சனைகள் அவர்களின் ஸ்திதியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளாகும். அவர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் அவை முன்னரே தாம் அனுபவம் செய்ததை போல் பரிச்சயமாக இருக்கும். அவர்கள் ஒரு பொழுதும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் சாக்கு போக்குகள் சொல்வதில்லை. அவர்கள் அந்த நேரத்தில் சாக்கு போக்குகளை தீர்வுகளாக மாற்றுகிறார்கள். ஸ்லோகம். உங்களின் ஆதிஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து சகல பிரச்சனைகளையும் வெற்றி கொள்வதே மகத்துவமாகும். அவ்யக்த இஷாரா. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலமானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். மருத்துவர் ஒருவர் முதலில் ஒரு நோயாளியில் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். அப்பொழுது அந்த மருத்துவர் மிகவும் நல்லவர், அவர் தன்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அந்த நோயாளிக்கு ஏற்படுகிறது. ஒரு மருத்துவம் சிறந்த மருந்தை கொடுக்கக்கூடும், ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாது விட்டால் அந்த மருந்து செயல்பட முடியாது. அதேபோல் ஓர் ஆன்மீக மருத்துவராக இருக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஸ்திதியை கொண்டிருங்கள். அதன் மூலம் அனைவருக்கும் தாம் இங்கே வந்திருப்பதனால் நிச்சயமாக ஏதோ ஒரு பேற்றை பெறுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மாதேஸ்வரி மம்மாவின் பெருமதி மிக்க மகா வாசகங்கள். இறைவனின் பெயரால் அனைத்தையும் செய்வதன் மூலம் சகல உறவு முறைகளும் இயல்பாகவே வெற்றியடைகின்றன. கடவுள் பேசுகின்றார். உச்ச அளவு நோக்கம் என்ன என்பதை என்னிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அதி மேலான அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அதாவது பிறரை குறித்து பரோபகாரமாக இருப்பதை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய அனைத்தும் வெற்றியடைகிறது. பாருங்கள், ஜட பொருள்கள் தெய்வங்களின் முன்னிலையில் அவர்களின் பணியாட்களாக அவர்களின் காலடியில் உள்ளன. இந்த பஞ்ச தத்துவங்களும் சந்தோஷத்தின் சுரூபமாகி உங்கள் மனதின் விருப்பங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு சேவை செய்கின்றன. இந்த நேரத்தில் தமது மனதை ஆசைப்படுகின்ற சந்தோஷத்தை அடைய முடியாததால் மக்கள் துன்பத்தையும் அமைதியின்மையையும் அனுபவம் செய்கிறார்கள். சத்தியுகத்தில் இயற்கை அற்புதமாக இருக்கும். தெய்வங்களின் படங்களில் அவர்கள் எவ்வாறு வைரத்தாலும் இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். எனவே அவர்கள் உயிருள்ள ரூபத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிக அளவு பொருட்சுகம் இருக்கும். இந்த நேரத்தில் மக்கள் பட்டினியில் இருக்கும் பொழுது இந்த உருவங்களுக்காக மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படுகின்றன. எனவே இதற்கிடையில் உள்ள வேறுபாடு என்ன? நிச்சயமாக அவர்கள் அத்தகைய மேன்மையான செயல்களை செய்திருப்பதாலேயே அவர்களுக்கான ஞாபகார்த்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அந்த அளவிற்கு வழிபாடும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். விகாரமற்ற இல்லறத்தில் வாழ்வதனால் அவர்கள் தாமரை போன்றதோர் ஸ்திதியை கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது விகாரமற்ற இல்லறத்தில் இருப்பதற்கு பதிலாக அவர்கள் விகாரம் மிக்க இல்லறத்திற்குள் முற்றிலுமாக விகாரங்கள் நிறைந்த வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆகையாலேயே அவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வதை மறந்து அவர்கள் உலகியல் வியாபாரங்களை செய்வதற்காக சென்று விட்டார்கள். ஆகையாலேயே அதன் விளைவாக அனைத்தும் பிழையாகி விடுகின்றது. இப்பொழுது கடவுள் தானே வந்து உங்களை விகாரமான இல்லறத்திலிருந்து அகற்றி விகாரமற்ற இல்லறத்தை பற்றி கற்பிக்கின்றார். அதன் மூலமாக உங்கள் வாழ்வு எக்காலத்திற்கும் சந்தோஷமானதாக மாறுகிறது. ஆகையாலேயே முதலில் நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாகி அவர்களை குறித்து மேன்மையான ஆசிகளை கொண்டிருந்து அதன் பின்னர் உங்கள் மீதும் கொண்டிருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதனால் நீங்கள் இயல்பாகவே உங்களுக்கு நன்மை செய்கின்றீர்கள். ஓம் சாந்தி.